அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. ஜூன் மாதம் 14 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் செய்தி அரங்கில். தமிழக நலன் சார்ந்த 29 கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை பிரதமர் மோடியிடம் தமிழக முதல்வர் வழங்கியது தொடர்பான செய்தி. இலங்கையின் அழுத்துக்கமா பகுதியில் நடைபெற்ற கலவரங்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் போலீசார் மன்னிப்பு கோரியது தொடர்பான செய்தி.
போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கும் தான் சித்திரவதைக்கு உட்பட்டதாகவும் கூறி மனுதாரர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு அடிப்படை உரிமை மனு வழக்கை தாக்கல் செய்திருந்தார்.
இலங்கையின் கிழக்கு மாகாண பாடசாலைகளில் ஆசிரியர் இடமாற்றங்களினால் மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாகும் செய்தி.
முக்கியமா கணக்கு பாடத்துக்குரிய ஆசிரியர் நல்ல அழகா படிப்பிச்சுட்டு இருக்க கூட அவரை தூக்கி டக்கன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டுட்டாங்க மட்டை கிளப்புக்கு.
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பது மரியம் மைக்கேல் மற்றும் விஷ்ணுபிரியா.
பிரான்சில் போலீஸ் தளபதி ஒருவரையும் அவரது துணைவியையும் அவர்களது வீட்டில் கொன்றவர் கொல்லப்பட இலக்கு வைத்திருந்த பிற நபர்கள் பட்டியலை வைத்திருந்தார் என்று பிரெஞ்சு அதிகாரிகள் கூறியுள்ளனர். பிரபலங்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் ஆகியோர் இந்த இலக்குகளில் அடங்குவர் என்று பாரிஸ் அரச வழக்கறிஞர் பிரான்சுவா மோலின் தெரிவித்திருக்கிறார்.
Les enquêteurs se sont attachés d'ores et déjà à faire un certain nombre d'investigations.
இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்புக்கு விசுவாசம் கொண்ட அவர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்காக பிரெஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 1 நிமிட மவுன அஞ்சலி செலுத்தியுள்ளனர்.
அமெரிக்காவில் ஒரு பால் உறவுக்காரர்களுக்கான கேளிக்கை விடுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிர் பிழைத்த ஒருவர் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய நபர் தன்னால் சுடப்பட்டவர்கள் இறந்து விட்டார்களா என்பதை உறுதி செய்ய அவர்களிடம் எப்படி திரும்ப வந்தார் என்பதை விவரித்துள்ளார். இந்த தாக்குதலில் காயமடைந்து ஓர்லாண்டோ மருத்துவமனையில் இருக்கும் ஏஞ்சல் கோலன் தான் காலில் 3 சுடப்பட்டதாக செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். சுடப்பட்ட நிலையில் விழுந்து கிடக்கையில் தாக்குதலில் ஈடுபட்ட 29 ஒமர் பட்டின் தனது தலையில் சுடுவதற்கு குறிவைத்ததாகவும், ஆனால் அந்த குண்டு தவறி பின்னர் தான் இறந்தவர் போல் நடித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
நீதிமன்றத்தில் முதல் முறையாக தோன்றியுள்ள கொலை செய்யப்பட்ட தென்னாப்பிரிக்க மாடல் அழகி ரீவா ஸ்டீன்காம்பின் தந்தை மகளை கொன்ற குற்றத்திற்காக ஆஸ்கர் பிஸ்டோரியஸ் தண்டனை பெற வேண்டும் என்று பேசியுள்ளார். உடல் நலம் குன்றியிருந்தார். முதல் விசாரணைக்கு வர இயலாமல் இருந்த ஸ்டீன்காம்ப் அதிக உணர்ச்சி பெருக்கோடு வழங்கிய சாட்சியத்தில் மகளின் கொலையால் அவருடைய குடும்பம் கடும் துயருக்குள்ளாகியிருப்பதாக கூறினார். விசாரணையின் போது சாட்சியம் அளித்த ஒரு செவிலியர் சிறையில் இருந்தபோது பிஸ்டோரியஸ் கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தியதாக கூறியிருக்கிறார்.
யூரோ 2016 கால்பந்து போட்டியில் ரஷ்ய ரசிகர்களின் நடத்தைக்காக அந்நாட்டுக்கு சுமார் 170,000 அமெரிக்க டாலரை அபராதமாக ஐரோப்பிய கால்பந்து விளையாட்டு அமைப்பான யூஃபா விதித்துள்ளது. விளையாட்டு அரங்கிற்குள் இனிமேல் வன்முறை நிகழ்ந்தால் அந்த அணி போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. மார்சேயில் ரஷ்யா மற்றும் இங்கிலாந்து ரசிகர்களுக்கு இடையில் வார இறுதியில் நடைபெற்ற மோதல்களை கிரெம்லின் கண்டித்துள்ளது.
அடுத்த வாரம் நடைபெற இருக்கும் மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தோடு இணைந்திருக்கவே பிரிட்டன் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அந்நாட்டின் முக்கிய எதிர்கட்சியான தொழிலாளர் கட்சியின் தலைவர் ஜெரமி கோர்பின் வலியுறுத்தியுள்ளார். இந்த வலிமையான காரியத்திற்கு தங்கள் கட்சியினர் அனைவரும் ஒன்றாக இருப்பதாக மத்திய லண்டனில் நடைபெற்ற நிகழ்வில் பேசிய போது அவர் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தோடு இணைந்திருப்பதற்கு பதிவாகும் ஒரு வாக்கு பிரிட்டனின் சாதாரண மக்களின் நல்வாழ்வுக்காக பதிவு செய்யப்படுவதாக அமையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
ரியோ ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறும் தேதியை தள்ளி வைப்பது அல்லது வேறொரு இடத்திற்கு மாற்றுவது குறித்த கோரிக்கைகள் எழுந்துள்ளதை அடுத்து பிரேசிலில் ஜிகா வைரஸின் தற்போதைய தகவல்களை பற்றி ஆலோசிக்க உலக சுகாதார அமைப்பின் அவசர கூட்டம் கூடுகிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில். முதலில் இந்திய கண்ணோட்டம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 29 கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை பிரதமர் மோடியிடம் தமிழக முதல்வர் ஜெயலலிதா இன்று வழங்கினார். இது குறித்த செய்திகளை அளிக்கிறார் தங்கவேல்.
மே மாதம் நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக ஆட்சியை தக்கவைத்துக் கொண்ட நிலையில் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்ற ஜெயலலிதா இன்று மாலை டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். சுமார் 45 நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தமிழகத்தின் பல்வேறு திட்டங்கள், நிதி ஆதாரங்கள், மீனவர் பிரச்சினை, இலங்கை தமிழர் பிரச்சினை உட்பட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக 96 பக்க அறிக்கையை பிரதமரிடம் சமர்ப்பித்தார் முதல்வர். காவிரி நடுவர்மன்றத்தின் இறுதி தீர்ப்பை நிறைவேற்றும் வகையில் காவிரி மேலாண்மை வாரியத்தையும் காவிரி நீர் ஒழுங்காற்று கமிட்டியையும் விரைவில் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் வலியுறுத்தினார். முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்துவதற்கு ஏதுவாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகங்களின் அனுமதியை விரைவில் விரைந்து வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. பாக் நீரிணை பகுதியில் மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்களின் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்றும், இலங்கை கடற்படை அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதை தடுக்க வேண்டும் என்றும் பிரதமரிடம் ஜெயலலிதா கேட்டுக் கொண்டார். 1974 மற்றும் 1976 ஆண்டுகளில் இலங்கையுடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்களை ரத்து செய்து கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்றும் முதல்வர் வலியுறுத்தினார். மத்திய வரி வருவாயில் இருந்து மாநிலங்களுக்கு கிடைக்கும் பங்கில் தமிழகத்தின் பங்கு மிக கடுமையாக குறைக்கப்பட்டிருப்பதாக முதல்வர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய மாநில அரசுகளுக்கிடையில் முக்கிய பிரச்சனையாக உள்ள சரக்கு மற்றும் சேவை வரியை பொறுத்தவரை தமிழகத்தின் நிதி சுதந்திரத்தை பாதிக்கும் என்று கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா இன்னும் நிறைவேற்றப்படாமல் நாடாளுமன்றத்தில் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழர்கள் ஜனநாயக உரிமையை பெறும் அதிகார பரவலை உறுதிப்படுத்த வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். தனி ஈழம் என்ற இலங்கை தமிழர்களின் இறுதி இலக்கை அடைய முயற்சியாக ஜனநாயக அதிகாரத்தை பெறுவதற்கு இந்திய அரசு தைரியமான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் அப்பாவி தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட இனவெறி தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை தண்டிக்க சர்வதேச அரங்கில் இந்தியா தீவிரமாக செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் முகாம்களிலும் வெளியிலும் உள்ள இலங்கை அகதிகள் வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கும் ஏதுவாக அவர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமரிடம் முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தினார். பின்னர் தமிழ்நாடு இல்லத்தில் மத்திய இணையமைச்சர்கள் பொன் ராதாகிருஷ்ணன், நிர்மலா சீதாராமன் ஆகியோர் முதல்வரை சந்தித்து பேசினார்கள். இந்த சந்திப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நிர்மலா சீதாராமன்,
விசாகப்பட்டினம் வந்துட்டு சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரைட் காரிடோரை சென்னையிலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் எடுத்துகிட்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறத நான் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கு வந்திருந்த போதே சொல்லியிருந்தேன். அதை ஞாபகப்படுத்தினப்போ முதலமைச்சர் அவர்கள் ரொம்பவே அதை வரவேற்றாங்க. நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு டீம் அனுப்புகிறோம், டெஃபினட்டாக நீங்கள் அதுக்கு வேணுங்கிற முயற்சி பண்ணுங்கள், உடனே அது செட்டப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு. நாங்கள் அதோடு இல்லாமல் மைனர் கோர்ட்டாக இருக்கிற கொலைச்சலில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அதை ஏற்றுக்கிட்டு அதை டெவலப் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஒத்துட்டுருக்கிறதுனால அதே தூத்துக்குடியிலேருந்து கொலைச்சல் வரைக்கும் இந்த ஃப்ரைட் காரிடோரை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம், அப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை நான் சொன்னப்போ அவங்களுக்கும் அது ரொம்ப வரவேற்று அந்த அந்த எக்ஸ்டென்ஷனையும் கூட தயவு பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க
என்றார் மத்திய இணையமைச்சர் நிர்மலா சீதாராமன்.
தங்கவேல் வழங்கிய குறிப்பது. சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பொது இடங்களில் புகைப்பிடித்தோர் மீது இன்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
பொது இடங்களில் புகைப்பிடித்தோர் மீது சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சென்னையில் மட்டும் 400 மேற்பட்டோர் மீது இன்று வழக்கு பதியப்பட்டு அவர்களுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பான நடவடிக்கையை மேற்கொள்ள சுகாதாரத்துறை குழுக்களும் சிறப்பு காவல் குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோதமாக மருத்துவமனை மற்றும் கல்விக் கூடங்களுக்கு அருகில் உள்ள கடைகளில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த புகையிலை பொருட்களையும் அவர்கள் இன்று பறிமுதல் செய்தனர். முன்னதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இது தொடர்பான வழக்கு ஒன்றில் பொது இடங்களில் புகைப்பிடிக்கும் குற்றச்செயல் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள தமிழக சுகாதாரத்துறை மற்றும் காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. அத்தோடு ஆய்வுகளை மேற்கொள்ளும் அந்த இரண்டு துறைகளும் அது தொடர்பான அறிக்கையை வரும் 20 நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில்தான் இந்த அவசர நடவடிக்கைகளை தமிழக காவல்துறை மற்றும் சுகாதாரத்துறை ஆகியவை மேற்கொண்டுள்ளன. இந்தியாவில் கடந்த 2008 மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த அன்புமணி ராமதாஸ் பொது இடங்களில் புகைப்பிடிப்பதற்கான தடையை ஏற்படுத்தும் விதிகளை உருவாக்கி செயல்படுத்தினார். அந்த விதிகளின்படி மருத்துவமனை, கல்விக் கூடங்கள் உள்ளிட்ட முக்கிய 8 பொது இடங்களுக்கு அருகில் உள்ள கடைகளில் புகையிலை சார்ந்த பொருட்கள் விற்பனைக்கும் தடை ஏற்படுத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாகவே ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள், திரையரங்குகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் புகைப்பிடிப்போரின் எண்ணிக்கை குறைய துவங்கியிருந்தது. ஆனாலும் சென்னை போன்ற நகரப்பகுதிகளில் கூட பொதுமக்கள் பொது இடங்களில் புகைப்பிடிப்பது தொடர்வது வருத்தம் அளிப்பதாக சமூக ஆர்வலர்கள் மற்றும் அரசு சாரா தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் தொடர்ந்து குற்றம் சாட்டினர். இதனையடுத்தே இந்த விவகாரம் மீண்டும் சர்ச்சையாக உருவெடுத்து நடவடிக்கைகளும் தொடர துவங்கியுள்ளது.
ஜெயக்குமார் வழங்கிய குறிப்பது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை கண்ணோட்டம். கடந்த 2014 அலத்துக்கம பகுதியில் சிங்கள முஸ்லிம் மக்களுக்கு இடையே ஏற்பட்ட கலவரங்களின் போது முஸ்லிம் நபர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் இன்று உச்சநீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரினர். இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
கடந்த 2014 அலுத்கம பகுதியில் சிங்கள முஸ்லிம் மக்களுக்கிடையே ஏற்பட்ட கலவரங்களின் போது முஸ்லிம் நபர் ஒருவரை புத்த விஹாரையொன்றுக்கு கொண்டு சென்று தாக்கிய சம்பவம் குறித்து போலீசாரினால் இன்று உச்ச நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரப்பட்டது. பொதுபல சேனா அமைப்பின் தலையீடு காரணமாக முஸ்லிம் மக்களுக்கு எதிராக வன்முறைகள் மேற்கொள்ளப்பட்ட போது மனுவை சமர்ப்பித்த முகமது அமீர் எனும் நபரை அலுத்கம பகுதியில் அமைந்துள்ள பௌத்த விஹாரையொன்றுக்கு கொண்டு சென்று கடுமையாக தாக்கப்பட்டதாக மனுதாரர் சார்பில் ஆஜராகும் வழக்கறிஞர் ருஷ்டி ஹபீப் தெரிவித்தார்.
அந்த விஹாரையின் விஹாரதை பற்றி அவர்களால் அலுத்கமை போலீசார் வரவழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு பன்சலைக்கு கொண்டு சென்று அங்கு அவர் தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டதாகவும் பிறகு போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கும் தான் சித்திரவதைக்கு உட்பட்டதாகவும் கூறி மனுதாரர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு அடிப்படை உரிமை மனு வழக்கை தாக்கல் செய்திருந்தார்.
அதன் பின்னர் கடுமையாக தாக்கப்பட்ட மனுதாரர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவித்த வழக்கறிஞர் முகமது அமீர் எனும் நபருக்கு எதிராக போதைப் பொருள் வைத்திருந்தமை தொடர்பாக பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி கழுத்துறை நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்ததாக அறிவித்தார். இதன் மூலம் தனது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு கோரி முகமது அமீர் எனும் நபர் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை தாக்கல் செய்தார். இன்று வழக்கு அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த அரச தரப்பின் வழக்கறிஞர் இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்டுள்ள மனுதாரரிடம் மன்னிப்பு கோருவதற்கு போலீசார் தயாராக இருப்பதாக அறிவித்தார். அதற்கு மனுதாரர் இணக்கம் தெரிவித்தார். அதன் பின்னர் திறந்த நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி முன்னர் தாக்கப்பட்ட நபரிடம் அலுத்கம போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரியினால் மன்னிப்பு கோரப்பட்டது. இதேவேளை மனுதாரருக்கு எதிராக கழுத்துறை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட போதைப் பொருள் வழக்கை வாபஸ் பெறுவதாகவும் போலீசார் உச்சநீதிமன்றத்துக்கு அறிவித்தனர்.
கே எஸ் உதயகுமார், இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் நடந்த ஆசிரியர் இடமாற்றங்களை அடுத்து சில பாடசாலைகளில் மாணவர்களின் கல்வி பாதிப்புக்குள்ளானதாக கூறப்படுகிறது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
கிழக்கு மாகாண கல்வி அமைச்சினால் அண்மையில் வழங்கப்பட்டுள்ள ஆசிரியர் இடமாற்றங்களை அடுத்து சில பிரதேச பாடசாலைகளில் ஆசிரியர்களுக்கு பெரும் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த பற்றாக்குறையை நீக்கக்கோரி பெற்றோர்களும் மாணவர்களும் ஆர்ப்பாட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். தமது பிள்ளைகளின் கல்வி பாதிக்கப்படுவதாக பெற்றோர் கவலை வெளியிட்டுள்ளனர்.
மாற்றம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு பதிலாக அதே மாதிரி ஒரு தரமான ஆசிரியர்கள் எங்களுக்கு இன்னும் போடல. முக்கியமா அந்த கணக்கு பாடத்துக்குரிய ஆசிரியர் நல்ல அழகா படிப்பிச்சுட்டு இருக்க கூட அவரை தூக்கி டக்குன்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டு விட்டாங்க மட்டக்கிழப்புக்கும். பிள்ளைகள் வந்து 4 பாடம் தான் வகுப்பறையில படிக்கிறாங்க. 4 பாடம் நல்லா ஃப்ரீயா இருக்கிறாங்க. காரணம் ஆசிரியர் இல்ல, பற்றாக்குறை.
ஏற்கனவே கல்வி நிர்வாகத்தில் 30 வருடங்களுக்கு மேல் அனுபவம் பெற்ற ஒருவர் தற்போது மாகாண கல்வி அமைச்சராக பதவி வகிக்கின்றார். அப்படி இருந்தும் முறையான இடமாற்ற கொள்கை இருப்பதாக தெரியவில்லை என்கின்றார் ஆளுந்தரப்பு மாகாண சபை உறுப்பினர் இரா துரரத்னம்.
இப்ப 2-3 மாதத்துக்கு இடையில 2 இடமாற்றங்கள் நடந்திருக்கின்றன. பல பாடசாலை இப்ப 6-5 நடக்கின்ற காலகட்டத்தில் குறைச்சி போயலுக்கு மாணவர்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் குறிப்பிட்ட டீச்சர்ஸை வச்சு இடமாற்றம் செய்திருக்கிற காரணத்தால பல பாடசாலைகள் வந்து பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் இல்லாம கல்வி பாதிக்கப்பட்டிருக்கு. கல்குலா கல்விக்கூட்டம், வாழச்சேன கல்விக்கூட்டம், பவுனதி கல்விக்கூட்டம் நீங்க பாத்துக்கோன்னா ஆசிரியர் பற்றாக்குறை காரணமாக ஆற்றல் மாணவர்கள் பெற்றார்கள் எல்லாரும் வீதிகள் இறங்கி போராட வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. நடந்திருக்கு அந்த ஆர்ப்பாட்டம். நான் கேட்கணும், ஒரு அனுபவமான ஒரு அமைச்சர் இப்படி செய்ய முடியுமா? ஆகவே இடமாற்றம் சம்பந்தப்பட்ட கொள்கைகள் அமுல்படுத்தப்படும் போது சரியான முறைமையான ஒரு இடமாற்ற கொள்கைகளை சரியாக அமுல்படுத்துறதுக்கான நடவடிக்கை அவர் மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுற சூழ்நிலைகள் வரும், அவர்தான் பொறுப்பு கூற வேண்டும்
என்றார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இரா துரரத்னம். இந்த இடமாற்றங்கள் மாகாண ஆசிரியர் இடமாற்ற சபையின் தீர்மானம் என்று மாகாண கல்வி அமைச்சு கூறுகின்றது. பற்றாக்குறை நிலவும் பாடசாலைகளுக்கு பதிலீட்டு ஆசிரியர்களை இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் மாகாண கல்வி அமைச்சு குறிப்பிடுகின்றது.
உதயகுமார் வழங்கிய குறிப்புடன் இன்றைய செய்தியரங்கில் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பு ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
பிரான்சில் போலீஸ் தளபதி ஒருவரையும் அவரது துணைவியையும் அவர்களது வீட்டில் கொன்றவர் தான் இலக்கு வைத்திருந்த பிற நபர்கள் பட்டியலை வைத்திருந்தார் என்று பிரெஞ்சு அதிகாரிகள் கூறியுள்ளனர். நீதிமன்றத்தில் முதல் முறையாக தோன்றியுள்ள கொலை செய்யப்பட்ட தென்னாப்பிரிக்க மாடல் அழகி ரீமா ஸ்டீன்காம்பின் தந்தை மகளை கொன்ற குற்றத்திற்காக ஆஸ்கார் பிஸ்டோரியஸ் தண்டனை பெற வேண்டும் என்று பேசியுள்ளார். யூரோ 2016 கால்பந்து போட்டியில் ரஷ்ய ரசிகர்களின் நடத்தைக்காக அந்நாட்டுக்கு சுமார் 170,000 அமெரிக்க டாலரை அபராதமாக யூஃபா விதித்துள்ளது.
தலைப்புச் செய்தியில் கேட்டீர்கள். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.